வணக்கம் தந்தை மேரிஜான்.
வணக்கம்.
தாங்கள் 2007 சென்னை பல்கலைக்கழகத்தில் கிறிஸ்துவியல் துறையில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கத்தோலிக்கரின் நிலைப்பாடு என்ற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்து முனைவர் பட்டமும் பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன?
பொதுவாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் கிறிஸ்தவர்கள், அதிலும் குறிப்பாக கத்தோலிக்கர்கள் எந்த ஈடுபாடும் இல்லைங்கிற ஒரு எண்ணம் பரவலாக இருக்கிறது. சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கத்தோலிக்கர்கள் சுதந்திர போராட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள். அதாவது ஆங்கில ஆதிக்க அரசுடைய அதற்கு துணை போனவர்கள் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. ஆனால் இதை பற்றிய ஒரு ஆய்வு இல்லை, அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு ஆய்வும் இல்லை. ஆகவே இதை பற்றிய ஒரு ஆய்வு வேண்டும். நாமும் கத்தோலிக்கர்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டோம் என்று சொல்வதற்காக அல்ல. உண்மை என்ன, உண்மையில் என்ன நடந்திருக்கின்றது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். இன்னொரு காரணம், இப்போது செய்யவில்லை என்றால் இதற்கான வாய்ப்புகள் இன்னும் ரொம்ப குறைவு. ஏனென்றால் வரலாற்று சான்றுகள் அதிகமாக இல்லை. காலம் செல்ல செல்ல இதை பற்றிய அறிவியல் பூர்வமான அல்லது உண்மைகள் கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் குறைவாக இருக்கும். ஆகவே இந்த ஒரு தலைப்பை எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று எனக்கு பரிந்துரை செய்தவர் என்னுடைய பேராசிரியர் ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரட் அவர்கள். அதற்கு எனக்கு ரொம்ப வழிமுறைகளும் சொல்லித்தந்து அதிகமாக உற்சாகப்படுத்தினார்கள். நானும் இதை வந்து முதல்ல ஒரு சவாலாகத்தான் எடுத்துக்கொண்டேன். என்றால் இது இப்பொழுது முதல் முறையாக கூட்டி சேர்ப்பது போன்றது. அவர் அப்படி தான் சொன்னார். அவர் சொன்ன எடுத்துக்காட்டு என்னென்னா, ஒரு 1000 தேங்காவை உடச்சி பார்த்தா தான் உள்ள ஏதாவது ஒரு தேங்காயில் ஏதாவது கிடைக்கும். இந்த மாதிரி கடினமான ஒரு ஆய்வு தான், ஆனால் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இந்த ஆய்வை செய்ய முற்பட்டேன்.
இந்த ஆய்வில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க?
இந்த ஆய்வு பொறுத்தவரையில் முதல்ல ஆட்களை நேர்காணல் மூலமாக கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. காரணம், சுதந்திர போராட்டத்தின் போது அதில் ஈடுபட்டவர்கள் யாரும் இப்போது அதிகமாக இல்லை. அந்த நினைவுகளை கொண்டிருப்பவர்களும் இல்லை. ஒரு சில ஈடுபட்டவர்களுடைய குடும்பங்களையும் கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கிறது. ஆகவே நான் எடுத்துக்கொண்டது சில பத்திரிகைகள், அந்த காலத்தில் உள்ள கிறிஸ்தவ ஏடுகள், குறிப்பாக தி எக்ஸாமினர் மும்பையிலிருந்து வெளிவருவது, அதுபோல கல்கத்தாவிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்து சில இடைவெளிகளோடு வேறு வேறு பெயர்களோடு வெளிவந்து கொண்டிருந்த அதன் அடிப்படையில் ஹெரால்டு என்றது அழைக்கப்படுகின்றது. அது அதற்கு அடுத்தபடியாக சென்னையிலிருந்து வெளிவந்த இப்போதும் வருகின்ற நியூ லீடர், அதுவும் பல்வேறு பெயர்களில் வந்திருக்கின்றது அந்த பத்திரிகை. இந்த 3 பத்திரிகையும் அதிகாரபூர்வமான திருச்சபையின் ஏடுகள், எல்லாம் ஆங்கிலத்தில் வந்த ஏடுகள். இடையில் ஒரு காலகட்டத்தில் ஹெரால்டு கல்கத்தாவில் அது நிறுத்தப்பட்டது சில காரணங்களுக்காக. அதற்கு காரணம், அதில் ஆசிரியராக பணியாற்றிய அருள்பணி கில் அல்லது ஜில், எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, ஜில் என்பவர் சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருந்தவர். ஆனால் அவர் ஒரு முறை ரோமைக்கு வந்த பிறகு மீண்டும் இந்தியாவுக்கு வர அனுமதிக்கப்படவில்லை. அவர் ஒரு பெல்ஜிய நாட்டை சேர்ந்த இயேசு சபை அருள்பணியாளர். அவர் வர இயலாததால் தற்காலிகமாக இன்னொரு அருள்பணியாளர் தான்டோ என்பவர் சில மாதங்கள் அதை தொடர்ந்தார். அதன் பிறகு தொடர முடியாமல் நிறுத்தினார். அதில் அறிவிப்பு கொடுத்துவிட்டு இனிமேல் அது வராது என்று நிறுத்தப்பட்டது. இது நடந்தது 1925. 26 எந்த பத்திரிகையும் கல்கத்தாவில் இல்லை. 27 ஒரு பொதுநிலையினர் கத்தோலிக்கர் HCE சக்கரியாஸ் என்பவர் இந்த இடைவெளி நிரப்ப வேண்டும் என்று பொதுநிலையினருக்காக ஒரு பத்திரிகை, இந்த வீக், அதாவது வாரம் என்ற ஒரு பத்திரிகை தொடங்கினார். அது 1932 வரை வந்து கொண்டிருந்தது. அதில் முழுக்க முழுக்க தேசிய போராட்டத்திற்கு ஆதரவாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. அதில் பலர் எழுதினார்கள். பெல்ஜிய நாட்டை சார்ந்த மறைப்பணியாளர்கள் கல்கத்தாவிலிருந்து மிக சிறப்பாக அதில் எழுதினார்கள். சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாக எழுதினார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர் அருள்பணி லால்மாண்ட் என்பவர் மிக தீவிரமாக எழுதினார். இப்படிப்பட்ட இந்த பத்திரிகைகளை நான் ஆய்வு செய்து சில உண்மைகளை கண்டுபிடிக்க முடிந்தது. சுதந்திர போராட்டத்தை நாம் 2 காலகட்டமாக பிரிக்கலாம் நம்முடைய வசதிக்காக. முதலில் மகாத்மா காந்தி ஈடுபடுவதற்கு முற்பட்ட காலம், அதாவது 1915 அந்த ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம். பிறகு மகாத்மா காந்தியுடைய ஈடுபாட்டோடு கூடிய போராட்டம். இந்த முற்பட்ட காலத்தில் கத்தோலிக்கர்கள் பற்றிய செயல்பாடுகள் பற்றிய தகவல்கள் ரொம்ப அதிகமாக இல்லை. ஆனால் 2 ஆட்கள் குறிப்பிடப்பட வேண்டியவர்கள். மும்பையில் ஜோசப் பாப்டிஸ்டா, அவரை காக்கா பாப்டிஸ்டா என்று அன்பாக அழைப்பார்கள். அவர் ஒரு கத்தோலிக்கராக இருந்தவர், தேசியவாதியாக மாறி பால கங்காதர திலகருடைய வலதுகரமாக செயல்பட்டவர். அவர் ஆன்டி பெசன்ட் அம்மையார் ஆரம்பித்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட், அதாவது சுயாட்சி இயக்கத்தை அவர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே இவருக்கு பரிந்துரை செய்தவர், திலகருக்கு பரிந்துரை செய்தவர். ஆனால் ஏதோ காரணத்தினால் திலகர் உடனடியாக ஆரம்பிக்கவில்லை. அதன் பிறகு அன்னி பெசன்ட் அம்மையார் ஆரம்பித்த பிறகு அவரும் சுய ஆட்சி இயக்கத்தை ஆரம்பித்து அதன் முதல் தலைவராக இந்த பாப்டிஸ்டா அவர்களை நியமித்திருக்கின்றார். ஆனால் திலகருடைய மறைவுக்கு பிறகு பாப்டிஸ்டா ஏதோ காரணத்தால் புறந்தள்ளப்பட்டார். மகாத்மா காந்தியுடைய செயல்பாடுகளை அவரால் ஏற்க இயலவில்லை. ஒத்துழையாமை இயக்கத்தையெல்லாம் அவர் ஏற்கவில்லை. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பதிலாக திலகரை சார்ந்தவர்கள் பொறுப்பான ஒத்துழைப்பு, சில காரியங்களில் பொறுப்பான ஒத்துழைப்பு என்ற ஒரு இயக்கத்தை, அதாவது ரெஸ்பான்சிவ் கோஆபரேஷன் என்ற ஒரு இயக்கத்தை தொடர்ந்தார்கள். அதில் இவர் இருந்தார். அதனால் அவர் அதிகமாக கவனிக்கப்படாமல் அப்படியே பின்தள்ளப்பட்டார். பிறகு தேசிய இயக்கத்தை விட்டுவிட்டு கத்தோலிக்க திருச்சபையில் அதிகமான பொறுப்புகளை ஏற்க தொடங்கினார். இதே போல கல்கத்தாவில் ஒரு இந்துவாக பிறந்தவர் பிரம்மபந்த உபாத்யாய், அவர் மிக சிறந்த தீவிரமான தேசியவாதி. கத்தோலிக்கராக மாறி சில காலம் செயல்பட்டு கடைசியில் கத்தோலிக்க மதத்தை விட்டுவிட்டு சென்றுவிட்ட ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார். அவர் இறக்கும்போது எப்படி இறந்தார் என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் கத்தோலிக்க மதத்தை விட்டு சென்றது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது. இப்படி ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேருடைய செயல்பாடும் கத்தோலிக்கமும் இந்திய தேசியமும் சேர்ந்து போக முடியுமா என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தியதாக இருந்தது. என்றால் பாப்டிஸ்டா ஒரு கத்தோலிக்கராக இருந்து தேசியவாதியாக மாறி தேசியத்தை விட்டுவிட்டார். ஒரு தேசியவாதி பிரம்மபந்தா கத்தோலிக்கராக மாறி கத்தோலிக்கத்தை விட்டுவிட்டார். இப்படி ஒரு தோற்றம் அந்த நேரத்தில் இருந்தது. ஆனால் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட போது அதில் பல கிறிஸ்தவர்களும் கத்தோலிக்கர்களும் உறுப்பினர்களாக இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்கின்றது. ஆனால் ஆண்டு செல்ல செல்ல ஒவ்வொரு ஆண்டும் கத்தோலிக்கர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்திருக்கின்றது. அதற்கு ஒரு காரணம், ஒருவேளை தேசியவாதிகள் பலரும் இந்து சமயத்தை சார்ந்தவர்களாகவும் அல்லது இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். பல இந்து சமய தலைவர்கள் அல்லது இந்து சமயத்தை சார்ந்த தேசியவாதிகள் கிறிஸ்தவத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையும் கொண்டிருந்தார்கள். காரணம், கிறிஸ்தவர்களுக்கு எதிர் என்று சொல்ல முடியாது, ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவர்கள், அடிமைப்படுத்தியவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆகவே அவர்களுடைய மதத்திற்கும் ஒரு எதிர்ப்பு உணர்வு இவர்களுக்கு ஏற்பட்டது. இப்படி ஒரு சூழல் இருந்தது. இது இந்திய கிறிஸ்தவர்களையும் பாதித்திருக்க வேண்டும். ஆகவே அவர்களுடைய ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. ஆனால் மகாத்மா காந்தி வந்த பிறகு ஓரளவுக்கு மீண்டும் கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு கிறிஸ்தவர்கள் மாற தொடங்கியது. கிறிஸ்தவர்களின் நிலைப்பாடு மாறி ஒரு ஆதரவான போக்கு காண தொடங்கியது. முதலில் குறிப்பிடப்பட வேண்டியது தேசியத்தை பற்றிய அவர்களுடைய உரையாடல்களும் விவாதங்களும். இந்த விவாதங்களை நிகழ்த்துவதற்கு இந்த பத்திரிகை, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த 4 பத்திரிகைகளும் தளமாக பயன்படுத்தப்பட்டன. இந்த வீக் என்ற பத்திரிகை தேசிய இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் தி எக்ஸாமினர் என்ற பத்திரிகை தேசிய இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்படவில்லை. ஏனென்றால் அது அதிகாரபூர்வமான ஏடு. மறைப்பணியாளர்கள் மத்தியிலும் வேறுபாடு இருந்தது, நிலைப்பாட்டில் வேறுபாடு இருந்தது. மும்பை மறைப்பணியாளர்கள் அதிகமும் ஆங்கிலேயர்களாகவும் ஜெர்மானியர்களாகவும் இருந்தார்கள் என்று எண்ணுகின்றேன். ஆகவே அவர்கள் தேசிய இயக்கத்தை அவ்வளவாக ஆதரிக்கவில்லை. ஆனால் பெல்ஜிய நாட்டை சேர்ந்த கல்கத்தா ஏசபை மறைப்பணியாளர்கள் தேசிய இயக்கத்தை அதிகமாக ஆதரித்திருக்கின்றார்கள். இப்படி நிலைப்பாடுகளில் வேறுபாடு இருந்திருக்கின்றது. அதுபோல கேத்தலிக் லீடர் அல்லது பிறகு நீர் லீடர் என்று அழைக்கப்பட்ட சென்னையை மையமாக கொண்ட அந்த ஏடும் பல நேரங்களில் தேசியத்திற்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்திருக்கின்றது, ஆனால் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. இந்த 3 ஏடுகளிலும் தேசியத்தை பற்றிய உரையாடல்களும் விவாதங்களும் அதிகமாக இருக்கின்றன. பல வகையான விவாதங்கள் நடந்திருக்கின்றன. அந்த விவாதத்தில் இந்தியர்களும் ஏன் பல நாட்டை சேர்ந்த மறைப்பணியாளர்களும் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இன்னொன்று, இன்று நாம் இந்திய மயமாக்கல், பண்பாட்டு மயமாக்கல் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இந்த ஒரு இயக்கத்தையும், அந்த பண்பாட்டு மயமாக்கல், இந்திய மயமாக்கல் என்ற இயக்கம் தொடங்குவதற்கும் தேசிய இயக்கம் காரணமாக இருந்திருக்கின்றது. தேசிய இயக்கம் இப்படி ஒரு தாக்கத்தை இந்தியர்களை மனதில் ஏற்படுத்தியிருக்கின்றது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய கிறிஸ்தவ இயக்கம், இந்திய கிறிஸ்தவ அசோசியேஷன், அதாவது இந்திய கிறிஸ்தவ கழகம் என்று சில அமைப்புகள் தோன்ற தொடங்கியிருக்கின்றன. அதாவது இந்தியர்கள் தங்களுடைய தனித்தன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில், இந்திய கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு உணர்வு தேசிய இயக்கம் கொடுத்திருக்கின்றது. இப்படி நாம் ஒரு மாற்றத்தை பார்க்கின்றோம்.